எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21. இறை வார்த்தைகள் 1-4 முடிய. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோதும் செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனில் எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாய் இருக்கின்றன. மலரும் மனமும் சொல்லும் பொருளும் செயலும் அதற்கான காரணமும் என இவற்றையெல்லாம் நம்மால் பிரித்து பார்க்க முடியாது. ஒருவேளை சோதனையாய் பிரித்து பார்த்தோம் என்று சொன்னால் அவை நமக்கு பொருள் தருவது அல்ல. இந்த வரிசையில் இன்று கோவில்களும் உண்டியல்களும் ஆலயங்களும் காணிக்கை பெட்டிகளும் என்ற நிலை உருவாகியுள்ளது. கோவில்களையும் உண்டியல்களையும் பிரித்து பார்ப்பதென்பது இன்றைய வாழ்க்கை சூழலில் யதார்த்தத்தில் நிகழாத ஒன்றாய் மாறிவிட்டது. திருச்சபை கட்டளை நமக்கு இவ்வாறு போதிக்கின்றது, அதாவது இறைவன் நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கிறார் என. இந்த உண்டியல் ஆன்மீகம் இருக்கிறதே, இன்று உலகம் முழுமைக்கும் நீக்கமர எங்கும் நிறைந்து இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, கோவில்களிலும் ஆலயங்களிலும் கெபிக்களிலும் இறைவன் நிலைநிறுத்தப்படுகின்ற பொழுதும் எழுந்தருளுகின்ற பொழுதும் அவர் பக்தர்களால் தொட முடியாத தொலைவிலும் எட்ட முடியாத உயரத்திலுமே எழுந்தருள்வார். ஆனால் உண்டியல்களை கவனியுங்களே, என்றாவது ஒரு நாள் அது பக்தர்கள் தொட முடியாத தொலைவிலோ எட்ட முடியாத உயரத்திலோ வைக்கப்பட்டிருக்கிறதா? இல்லவே இல்லை. கண்டுகொள்ளப்படாத பராமரிக்கப்படாத கூட்டப்படாத ஆலயங்கள் கூட இன்று நிறைய இருக்கின்றன. ஆனால் பூட்டப்படாத உண்டியல் ஒன்றுமே கிடையாது. அதுதான் அவைகளுக்கான முக்கியமாக மாறிப்போயிருக்கின்றது. ஒரு புது ஆலயம் கோவில் கட்டுகின்ற பொழுது நாம் அழகான இறைவனுடைய சுரூபங்களை வாங்குகின்ற பொழுதே உடன் ஒரு உண்டியலையும் சேர்த்து வாங்குகின்றோம். நமக்கு திரு அவை போதிக்கின்றது, நம் எல்லாருக்கும் ஒரு காவல் தூதர் இருக்கிறார் என. இன்று எல்லா இறைவனுக்கு அருகிலும் பார்த்தால் ஒரு காணிக்கை ஒரு உண்டியல் பெட்டி இருக்கும். இன்னும் நுட்பமாக நாம் கூர்ந்து கவனித்தோம் என்று சொன்னால் காணிக்கை பெட்டிகளுக்கும் உண்டியல்களுக்கும் மேலுதான் கடவுள் வைக்கப்பட்டிருப்பார். அவர் கீழே விழுந்து விடாமல் இருக்க. இதைத்தான் உண்டியல் ஆன்மீகமாக நான் பார்க்கிறேன். புனித அகுஸ்தினார் திருஅவையை இவ்வாறாக வரையறை செய்வார். இந்த திருஅவை பாவிகளும் புனிதர்களும் நிறைந்த திருஅவை என்று. அவருடைய வார்த்தைகளை இந்த உண்டியலுக்கு பொருத்தி பார்க்கின்ற பொழுது, காணிக்கை பெட்டிகளோடு பொருத்தி பார்க்கின்ற பொழுது, இந்த காணிக்கை பெட்டியானது இது பாவங்களையும் புண்ணியங்களையும் சுமக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோமே கைம்பெண், அந்த கைம்பெண்ணினுடைய கண்ணீரையும் அந்த காணிக்கை பெட்டி சுமக்கின்றது. அந்த கைம்பெண்ணை வஞ்சிக்கின்ற வரித்தண்டுவோர் மறைநூல் அறிஞர் ஆகியோரின் கரைகளையும் அந்த காணிக்கை பெட்டி சுமக்கின்றது. முதலில் நாம் கடவுளுக்கு ஏன் காணிக்கை என்பதை குறித்து பார்ப்போம். அவர் பரிபூர்ணமானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், எல்லா தேவைகளையும் கடந்தவராயிருக்கின்ற இறைவனுக்கு ஏன் காணிக்கை? நம்முடைய தேவைகளையே அவர்தான் நிறைவு செய்கின்றார் என்கின்ற பொழுது அவர் நம்முடைய அற்ப காணிக்கைகளுக்காக கரங்களை விரித்து காத்து கொண்டிருக்கப் போகின்றார். ஒருவேளை இறைவன் காணிக்கைகளை எதிர்பார்ப்பவராக இருந்திருந்தால் நிலத்தின் பலனிலிருந்து காணிக்கையை கொடுத்த காயினுடைய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டுமே? அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை காணிக்கையில் அவர் முதல் தரமானவற்றை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் சாமுவேல் முதல் புத்தகம் 15 அதிகாரத்தில் இவ்வாறாக படிக்கின்றோம். அமலேக்கியரை வென்று சவுல் கடவுளுக்கு பலி செலுத்த காணிக்கையாக கொடுக்க முதல் தரமானவற்றை சிறந்தவற்றை கொண்டு வருகிறார். ஆனால் கடவுள் அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கு சவுலை தண்டிக்கிறார். அவரிடமிருந்து அரச பதவியானது பிடுங்கப்படுகின்றது. அப்படி என்று சொன்னால் கடவுள் எதை எதிர்பார்க்கின்றார்? யோபு புத்தகம் 5 அதிகாரம் 10 இறைவசனம் இவ்வாறாக குறிப்பிடுகின்றது. மண்முகத்தை மழையையும் வயல்முகத்தை நீரையும் கொடுப்பவர் ஆண்டவரென, யார் விதைத்தாலும் யார் நீர் பாய்ச்சினாலும் விளையச் செய்பவர் ஆண்டவரென பவுல் குறிப்பிடுகின்றார். அப்படி இருக்க நம்மிடம் அவர் எதை எதிர்பார்க்கப் போகின்றார்? அன்பர்களே, இன்றைய திருப்பாடல் சொன்னது போல மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள யாவும் ஆண்டவருடையது. அவருக்கு கொடுப்பதற்காக நம்முடைய கரங்களிலே நாம் ஏந்தி வருகின்ற காணிக்கை அவர் நமக்கு கொடுத்தது. நம்முடைய காணிக்கைகளை எதிர்நோக்கி ஆண்டவர் கரங்களை விரித்து காத்திருக்கவில்லை என்று சொன்னால் எதற்காக காணிக்கை? எதற்காக நாம் காணிக்கையிடுகிறோம்? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்வதற்காக நாம் கரங்களை குவிக்கின்றோமே, பெற்றுக்கொண்ட செல்வங்களை பிறருக்கு கொடுப்பதற்காக கரங்களை நாம் விசாலப்படுத்த வேண்டும். அதில்தான் காணிக்கையின் அர்த்தம் அடங்கியிருக்கின்றது. ஆனால் இன்று நாம் செல்வங்களை விசாலப்படுத்தாமல் அந்த செல்வங்களை நம்முடைய விலாசங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அங்குதான் பிரச்சனை ஏற்படுகின்றது. ஆலயங்களிலும் கோவில்களிலும் கல்வெட்டுகளிலும் உபயங்களின் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கின்றது. உபயங்களை குறை சொல்வதல்ல நோக்கம். ஆனால் உபயத்தில் பெயரோ பெயரில் ஒரு எழுத்தோ குறைந்திருந்தால் நாம் முகம் செலுத்துவதில்லையா? ஆண்டவர் சொல்கின்றார், மறு கைக்கு தெரியாமல் நீங்கள் உதவி செய்யுங்கள் என. அவருக்கு தெரியாதா யார் கொடுத்தது, எவ்வளவு கொடுத்தோம் என? ஆண்டவர் இறங்கியிருந்து ஒரு நாளும் கல்வெட்டை படிக்கப் போவதில்லை, நாம் எவ்வளவு காணிக்கை கொடுத்தோம் என. ஆனால் அவருக்கு தெரியும் நாம் என்ன மனநிலையில் காணிக்கையை அவருக்கு கொடுத்தோம் என. ஆனால் நாம் முகம் சுளிக்கிறோம். ஏன்? நாம் விசாலப்படுத்தாமல் விலாசங்களாக மாற்றிக்கொண்ட நம்முடைய செல்வத்தினுடைய விளம்பரம் குறைகின்ற பொழுது அங்கே நாம் முகம் சுளிக்கின்றோம், சண்டையிடுகின்றோம். காணிக்கை என்பது ஆண்டவரிடத்தில் பெறுவது போல பிறருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதனுடைய அர்த்தத்தை அழகாக தாங்கியிருக்கின்றது. ஆக எப்படி காணிக்கையை கொடுப்பது? இங்குதான் கைம்பெண்ணை ஆண்டவர் நற்செய்தியிலே ஒரு முன்மாதிரியாக நிறுத்துகின்றார். அன்பிற்குரியவர்களே, நாம் ஏன் இயேசுவை கொண்டாடுகின்றோம் தெரியுமா? சமூகம் கொண்டாடாத மனிதர்களை இயேசு கொண்டாடினார். இடையர்கள் மதிப்பற்றவர்கள், ஆனால் அவர்களுக்கு தான் தன் பிறப்பினுடைய அறிவிப்பை முதலில் தெரிவிக்கின்றார். குழந்தைகள் யாருமே கண்டுகொள்ளவில்லை, அவர்களை தான் அருகில் அழைக்கிறார். தீண்டப்படாத சமாரியனை தன் ஊமைகளிலெல்லாம் நாயகனாக மாற்றுகின்றார். சக்கேயுவை தோழனாக மாற்றுகின்றார். அதே வரிசையில் பெண்களுக்கே மதிப்பில்லாத பொழுது ஒரு கைம்பெண்ணை நாம் எப்படி காணிக்கை செலுத்த வேண்டும் என்பதில் நமக்கு முன்மாதிரியாக நிறுத்துகின்றார். யார் இந்த கைம்பெண்? அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தி மிக அழகாக பதிப்பிடும். இவர்களெல்லாம் வஞ்சிக்கப்படுபவர்கள், மறைநூல் அறிஞர்களால் வஞ்சிக்கப்படுபவர்கள். அப்படிப்பட்ட கைம்பெண்ணை ஆண்டவர் ஒரு முன்மாதிரியாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்றார். நற்செய்தியில் பார்த்தோம், காணிக்கை பெட்டிக்கு முன்பாக இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். வளமையில் திளைத்திருக்கின்ற செல்வர்கள் ஒருபுறம், வறுமையால் அறிக்கப்படுகின்ற கைம்பெண் ஒருபுறம். ஒருவர் அறிவிப்பு கொடுக்க வருகிறார், இன்னொருவரோ இறைவனுக்கு அழைப்பை கொடுக்க வருகின்றார். ஆம், செல்வனிட்ட காணிக்கை என்பது ஒரு பகட்டு அறிவிப்பு. தன் உடன் வாழ்ந்த சமூகத்திலே அந்த மனிதர்களுக்கு தான் எவ்வளவு வைத்திருக்கின்றேன் என்பதை பற்றிய ஒரு பகட்டு அறிவிப்பு, அவ்வளவுதான். இவர்களெல்லாம் லூக்கா நற்செய்தி 12 அதிகாரம் குறிப்பிடுவது போல அறிவற்ற செல்வன்களுக்கு ஒப்பானவர்கள். ஆம், தங்கள் இல்லங்களிலே நிரம்பி வழிந்த களஞ்சியங்களில் இன்னும் மிச்சமானதை எங்கு கொண்டு சேர்ப்பதென தெரியாமல் அவற்றை ஆலய காணிக்கை பெட்டியில் இட்டு நிரப்பினார்கள். சிதறிய மணிகளை எல்லாம் காணிக்கை என்ற பெயரில் ஆலயத்தில் கொண்டு வந்து கொட்டி ஒரு பகட்டு அறிவிப்பை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அவர்கள் செலுத்துவது காணிக்கை அல்ல, அவர்களின் மிச்சம் என்று. இவ்வாறாக செல்வத்தை அறிவிப்பு கொடுக்கின்ற செல்வன் ஒருபுறம், ஆனால் இறைவனுக்கு அழைப்பு கொடுக்கின்ற கைம்பெண் ஒருபுறம். யார் இந்த கைம்பெண்? லூக்கா நற்செய்தி 20 அதிகாரம் 47 இறைவசனம் இவ்வாறாக சொல்கின்றது, இந்த கைம்பெண்களுடைய இல்லங்கள் எல்லாம் பிடுங்கப்படுகின்றன. ஆகவே வஞ்சிக்கப்படுகின்ற சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக காணிக்கை பெட்டியின் முன் அந்த பெண் நிற்கிறாள். அவளின் களஞ்சியம் நிரம்பி வழிந்ததா? இல்லை. நற்செய்தி பதிவிடுகின்றது அவளுக்கு பற்றாக்குறை இருந்தது என. அவள் மிச்சம் பிடித்து கொடுத்தாளா? இல்லை, மிச்சமில்லாமல் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுக்கிறாள். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்து தன்னை அந்த கைம்பெண் வெறுமையாக மாற்றுகின்றாள். அந்த வெறுமையை இட்டு நிரப்ப அவர் ஆண்டவரை செயல்பட ஆண்டவரையும் இறங்கி வர வைக்கின்றார். அதில்தான் அவள் செலுத்திய காணிக்கையை அடங்கியிருக்கின்றது. கொடுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்னாரே, இதோ கைம்பெண் மொத்தமாக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள். ஆண்டவரையே பெற்றுக்கொள்வதற்காக அவள் காத்திருக்கின்றாள். ஆக அவள் கொடுத்த காணிக்கை அந்த காணிக்கை பெட்டிக்குள் போட்ட காசு அல்ல, தன்னை வெறுமையாக்கினாலே ஆண்டவருக்கு. அதுதான் அவள் செலுத்திய மிகப்பெரிய காணிக்கை. சீன ஞானி லாச்சு வெறுமையை குறித்து இவ்வாறாக சொல்வார், 24 கால்களை வைத்து ஒரு சக்கரம் செய்கின்றோம், ஆனால் நாம் உபயோகப்படுத்துவதோ நடுவில் இருக்கும் வெற்றிடத்தை. களிமண்ணால் பானை செய்கின்றோம், ஆனால் நாம் உபயோகிப்பதோ நடுவில் இருக்கும் வெற்றிடத்தை. கதவும் ஜன்னலும் கொண்டு இல்லங்களை கட்டுகின்றோம், நாம் பயன்படுத்துவதோ நடுவில் இருக்கும் வெற்றிடத்தை. அன்பர்களே, அந்த வெற்றிடத்தை அவள் ஆண்டவருக்காக தனக்குள் உருவாக்குகின்றாள். அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்புகின்றவராக ஆண்டவரே இறங்கி வருகின்றார். ஆகவே தான் இயேசு சொல்கின்றார், எல்லாரையும் விட அதிகமான காணிக்கை இட்டது இவள்தான் எனும். ஏனெனில் ஏனையோரின் காணிக்கை வெறும் அறிவிப்பு, ஆனால் இந்த கைம்பெண்ணின் காணிக்கையோ ஆண்டவரையே கொண்டு வருகின்ற ஒரு அழைப்பாக மாறியது. இந்த காணிக்கை தான் மிகச்சிறந்தது என இயேசுவும் அறிந்திருந்தார். அவரும் அதையே தான் தன்னுடைய தந்தைக்கு காணிக்கையாக கொடுத்தார். நாம் எல்லாம் திருவருகை காலத்தை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம். யோவான் நற்செய்தியிலே நாம் என்ன படிக்கின்றோம்? முதல் அதிகாரம் முதல் இறைவசம் இவ்வாறாக பதிவிடுகின்றது, வாக்கான இறைவன் கடவுளோடு இருந்தார், அவர் கடவுளாகவும் இருந்தார். ஆனால் காலம் நிறைவேறியதும் அவர் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற தன்னை வெறுமையாக்கினார், மனித கோலம் பூண்டார் என பிலிப்பியர் நூல் அழகாக அழுத்தமாக பதிவிடுகின்றது. ஆக அவரும் ஆண்டவருக்கு தன்னை வெறுமையான காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். ஆகவேதான் நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம் என்று அவனால் சொல்ல முடிந்தது. நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கிறார் என்பது அவர் தன்னை வெறுமையாக்கியதன் அடையாளம். அந்த காணிக்கையை கொடுத்துதான் இந்த கைமென் ஆண்டவரையே பெற்றுக்கொள்ள காத்திருக்கின்றார். அன்பார்களே, புனித அகுஸ்தினார் இவ்வாறாக சொல்வார், ஆண்டவரே என்னுள் என்னிடம் எனக்கு சொந்தமானதாய் எது இருக்கின்றது நான் உம்மிடம் கொடுப்பதற்கு? நான் வைத்திருக்கும் எல்லாம் எனக்கு நீர் கொடுத்தது தானே? இங்கு நான் என்று சொன்னாலே அங்கு நீர்தானே என்று சொல்வார். ஆக நம்மை விட, நம்மை வெறுமையாக்குவதை விட மிகச்சிறந்த காணிக்கை ஆண்டவருக்கு வேறொன்றும் இருக்க முடியாது. உள்ளங்களை நிரப்ப காத்திருக்கின்ற ஆண்டவரிடம் நாம் நம்முடைய வெறுமையை காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டிக்குள் போடப்பட்டிருந்த பணத்தை எண்ணியிருந்தால் அவர் செல்வந்தரை முன்னுதாரணமாக காட்டியிருப்பார். ஆனால் காணிக்கை பெட்டிக்குள் விழுவதை எண்ணவில்லை, காணிக்கை போடுகின்ற மனிதனின் எண்ணத்திற்குள் இருப்பதை, உள்ளத்தில் இருப்பதை அவர் எண்ணுகின்றார். ஆகவேதான் கைம்பெண்ணை முன்மாதிரியாக நிறுத்தினார். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோமே, ஆண்டவர் தலையினிருந்து காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை பார்த்தார் என. ஆம், இன்று ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது, நாமும் காணிக்கை கொடுக்கின்ற பொழுது அவர் தலை நிமிர்ந்து நம்மை பார்க்கின்றார். கயிர் கரங்களிலே ஏந்தி கொண்டு நாம் ஆண்டவருடைய ஆலயத்தை நிரப்புவதை விட நாம் வெறுமையாக செல்வோம், அவர் நம்மை நிரப்ப காத்திருக்கின்றார். அந்த கைம்பெண் தன்னை வெறுமையாக்கினார், அந்த வெறுமையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இன்று நாம் வெறுமையாக்குகின்றோமும், அந்த வெறுமையை காணிக்கையாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கின்றோமோ, நம்முள் உண்டான வெறுமையை ஆண்டவர் இட்டு நிரப்ப காத்திருக்கின்றார். ஆகவே அந்த மேலான காணிக்கையை நாம் ஆண்டவருக்கு கொடுப்போம். நம்முடைய காணிக்கையும் மிக உயரியதென ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற நாளுக்காக காத்திருப்போம். பிறக்க இருக்கின்ற திருவருகை காலத்திலே இயேசு கிறிஸ்துவை போல ஆண்டவருக்கு நாம் கொடுக்கும் மிகச்சிறந்த காணிக்கை நம்முடைய வெறுமையாக மாறட்டும். ஆங்கிலத்திலே இவ்வாறாக சொல்வார்கள், வாட் வி கேரி இன் அவர் ஹேண்ட் மே நாட் பி எ பிளீசிங் சாக்ரிஃபைஸ் டு காட், பட் வாட் வி ஆர் அண்ட் தட் வி ஆர் இஸ் த பெஸ்ட் கிஃப்ட் தட் வி கேன் எவர் ஆஃபர் டு காட். ஆகவே நாம் நம்மை கொடுப்போம், ஆண்டவரை பெற்றுக்கொள்வோம். அதற்கான வரம் வேண்டி இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன்.